ओम अज्ञान्तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सवमिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं साविदं येन भूतले स्वयं रूपकदामयं ददातीं स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगगनरघुनाथं तां सजीवं साद्वैतं सावदूतं भजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगनललिता श्रीविशाखां च नमः। ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। गौरवाविर्भाव भूमिस्त्वं निर्देश सज्जन प्रिय वैष्णव सर्वभौम श्री जगन्नाय जगन्नाथाय ते नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय बोधले श्रीमदे जयपदाग स्वामिनिधि नाम्ने नमाचार्यपादानितागरूपदायिने गौरकददामदाय नगरग्रामधारिणि जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजामिरिगे। हरे கிருஷ்ணா, இன்னைக்கு வந்து நம்ம ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜோடைய மறைவு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். கௌராவிர்பாவ பூமேஸ்வம் நிர்தேச சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சர்வபோம ஸ்ரீ ஜெகநாதாய தே நமக. நான் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அவர் வந்து ஒட்டுமொத்த வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவர்களையும் ரொம்ப சிறந்தவராகவும் உயர்ந்தவராகவும் திகழ்கிறார். அவர் தான் வந்து ஸ்ரீ சைத்தன்யமா அப்படி அவதார ஸ்தலத்தை நமக்கு காட்டி கொடுத்தார். இதோடைய பிரணாம மந்திரம். ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியார். இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜுக்கு நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். அவருடைய கருணினால தான் இன்றும் வந்து நம்ம சில பிரபுபாதர் அவங்க எல்லாமே வந்து ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜோட கருணையிலான தான் நமக்கு கிடைச்சாங்க. ஸோ அவருடைய லீலைகளை வந்து இன்னைக்கு நம்ம பகிர்ந்து இருக்கிறோம். இப்போ ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் மாயா மனோ சிங்கத் அப்படிங்கிற மாவட்டத்தில், அதாவது கிழ மேற்கு வங்காளத்தில் மாயா மனோ சிங்கா அப்படிங்கிற மாவட்டம் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அந்த மாவட்டத்தில் தோன்றினார். அவருடைய அப்பா அம்மா பேர் குழந்தை பருவ லீலைகள்லாம் அவ்வளோவா நமக்கு கிடைக்கல. அவருடைய முக்கியமான லீலைகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த பால்ய லீலைகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் பலதேவ் வித்யாபூஷன், நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியர் பலதேவ் வித்யாபூஷணர். பலதேவ் வித்யாபூஷன் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கருடைய அவர் தான் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கர் தான் பலதேவ் வித்யாபூஷன் சீக்ஷா குருவாக இருந்தார். ஸோ பலதேவ் வித்யாபூஷணர்னாலையும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கர்னாலையும் தான் கௌரி வைஷ்ணவம் காப்பாற்றப்பட்டது. அந்த அவங்க காலகட்டத்தில் பலதேவ் வித்யாபூஷரும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கரும் இருந்த காலகட்டத்தில் கௌடிய வைஷ்ணவத்துக்கு பெரிய ஒரு சவால் ஏற்பட்டது. சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறதுக்கு சவால் இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் பலதேவ் வித்யாபூஷணர் தான் கௌடிய வைஷ்ணவத்தை வந்து நிலைநாட்டினார். ஜெய்ப்பூரில் வந்து ராமானந்தீஸ் கூட வாதம் செய்து கௌடிய வைஷ்ணவ வந்து ஒரு உன்னதமான சம்பிரதாயம், ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை வழிபடுறது சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, அப்புறம் கோவிந்த பாஷ்யம், அவர் வந்து அவருடைய தூய்மையினால அவருடைய குருவோடைய கருணையினால கோவிந்த தேவரே வந்து அவருக்கு பாஷ்யம் கொடுத்தார். இந்த மாதிரி பலதேவ் வித்யாபூஷனுடைய சீடர் உத்தவதாஸ் பாபாஜி, உத்தவதாஸ் பாபாஜியோடைய சீடர் ஸ்ரீல மதுசூதன தாஸ் பாபாஜி, அந்த மதுசூதாஸ் பாபாஜியோடைய சீடர் தான் ஜெகநாதாஸ் பாபாஜி. எப்படி ஜெகநாதாஸ் பாபாஜி இந்த மாதிரி தான் நம்ம சம்பிரதாயத்தில் வர்றார். பலதேவ் வித்யாபூஷ்ணர், உத்தவதாஸ் பாபாஜி, அவருடைய சீடர் வந்து ஸ்ரீல மதுசூதன தாஸ் பாபாஜி, அவருடைய சீடர் வந்து ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ். ஸோ ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரு வைராக்கிய குரு, ரொம்ப சிரத்தையோட தவங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கிறவர், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். குறிப்பாக கட்டுண்ட ஜீவாத்மாக்கமே ரொம்ப கருணை வாய்ந்தவர். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவருடைய சரித்திரத்தில் 135 வயதில் கூட அவர் வந்து கிருஷ்ண உணவு பிரச்சாரம் செய்ய நினைப்பார். அந்த சமயத்தில் அவர் உடலில் வந்து ரொம்ப வயோதிகத்தினால உடல் ரொம்ப அப்படியே இந்த வானவில் மாதிரி வளைஞ்சிரும், அவருடைய உடல் அப்படியே வளைஞ்சிருக்கும். நம்ம கூட அந்த ஆச்சாரியுடைய படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வளைஞ்சு குறுகி உட்கார்ந்துருப்பார். ஏன்னா அவருடைய அந்த வயோதிகத்தை கூட அவர் கண்களால் திறந்து பார்க்க முடியாது. கண்களை வந்து தன்னுடைய கண்ணிமையை வந்து அவர் கண்ணிமையெல்லாம் மூடிடும். ரெண்டு கையும் கொண்டு கண்ணிமையை விரித்து தான் அவரால் பார்க்க முடியும். ஆனால் அந்த சமயத்தில் கூட அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பிரச்சாரத்தில் ஈடுபடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதனால தான் பக்திவினோத் தாக்கூர் அவரை வைஷ்ணவ சர்பபூமர் வைஷ்ணவ சர்பபூமர்னு அழைக்கிறார். அதாவது வைஷ்ணவர்லேயே மிக உயர்ந்தவர் உன்னதமானவர்னு சொல்லி அவர் அழைக்கிறார். ஜெகநாதாஸ் பாபாஜி 1800வது ஆண்டு இந்த உலகத்தில் தோன்றினார். அவருடைய சிஷ்யரில் ரொம்ப பிரதானமானவர் பிகாரிலால்னு ஒருத்தர் இருந்தார். பிகாரிலால் வந்து உடலில் ரொம்ப பலம் வாய்ந்தவர், ரொம்ப உயரமாக ரொம்ப பலம் வாய்ந்தவராக இருப்பார். அப்போது ஜெகநாதாஸ் பாபாஜி மாதிரி அது ரொம்ப வயோதிக காலத்தில் இருந்தப்போ இவர் ஒரு கூடையில் வச்சுருந்தா அவர் எங்கே போனாலும் அவர் எடுத்துன்னு போவார். எப்படி பிகாரிலால் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜை கூடையில் வச்சு எடுத்துன்னு போகும்போது ஒரு சமயம் அவருக்கு எப்போவுமே வந்து ஹரிபஜனிலே ஹரியோடைய ஸ்மரணத்தில் இருப்பார். அப்போ அவர் கூடையில் இருக்கும்போது அவரால் நடக்க முடியாது, ஆக்சுவலி அவரால் நடக்க முடியாமல் இருக்கிற சமயத்தில் தான் அவர் உடலில் அங்கங்கள்லாம் சுருங்கி அப்படி வளைந்திருக்கக்கூடிய சமயத்தில் தான் பீகாரிலால் வந்து அவரை வந்து கூடையில் வச்சு எடுத்துன்னு போவார். அப்படி அவர் கூடையில் வச்சு எடுத்துன்னு போகும்போது எங்கேயாவது கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை கேட்டால் உடனே அவர் உடல் வந்து அப்படி கூடி குறுகி வளைஞ்சிருந்த உடல் அப்படியே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி விரிய ஆரம்பிச்சிருமா. வெறுமனே ஹரிநாமத்தை கேட்டாலும் இல்லை, சில சமயம் அவரே பாடுவார். அவரு ஹரிநாமத்தை பாடும்போது தன்னை மறந்து அதில் உன்னதமான நிலையில் அந்த கிருஷ்ணன் மேலே உள்ள பிரேமத்தினால அவருடைய உடல் அப்படியே விரிவங்கமாகும். அப்படியே விரிவங்கமாகி அந்த கூடையிலேருந்து குதிச்சு ஹரிநாமத்தை பாடுவார். ரொம்ப உரத்த குரலில் ரெண்டு கை உயர்த்தி பகவானோட நாமங்களை புகழ்ந்து பாடுவார். அவர் சில சமயங்களில் இப்படியும் பாடுவார், நிதாக்கி நாம் எனேச்சேரே நிதாக்கி நாம் திதேச்சேரே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓ நித்யானந்த பிரபு நீங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான நாமத்தை கொண்டு வந்திருக்கீங்க, ஓ நித்யானந்த பிரபு நீங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான நாமத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஹரிநாமத்தோடைய புகழை நித்யானந்த பிரபு நம்ம கொடுத்தது எண்ணி அவர் வியந்து வியந்து புகழ்ந்து பாடுவார். ஸோ இப்படி ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் ரொம்ப காலம் பிருந்தாவனில் தங்கியிருந்தார். அது பிருந்தாவனில் தங்கியிருந்தப்போ நிறைய லீலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நவதீபத்துலேயும் நிறைய லீலைகள் நடந்திருக்கு. ஒரு சமயம் நவதீபத்தில் இருந்தப்போ ஒரு ஜமீன்தார் வந்து பீகாரிலாலுக்கு பாபாஜி மகாராஜ் சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய தட்டு கொடுப்பார். அந்த தட்டில் அவர் பிரசாதம் சாப்பிட்றதா கொடுப்பார். அந்த சமயத்தில் பீகாரிலால் வந்து பாபாஜி மகாராஜுக்கு எப்பவுமே பிரசாதம் விநியோகம் செய்வார். பிரசாதம் சேவை பண்ணிட்டு சில சமயம் அவர் எங்கே வெளியே போயிருப்பார், சில சமயம் பிளேட்டில் இருக்கும், பாபாஜி மகாராஜ் அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்குவார். ஆனால் தினமும் என்ன நடக்கும்னா, பாபாஜி மகாராஜ் தங்கியிருந்த இடத்துல நிறைய குட்டி நாய்க்குட்டி போட்டுருக்கும், நாய்க்குட்டிகள் போட்டு குட்டி குட்டி நாய்கள் நிறையா இருக்கும். இப்போ பாபாஜி மகாராஜை வந்து சாப்பிடும்போது அந்த நாய்க்குட்டிகள் அங்கே வந்து சாப்பிடும். இது வந்து பீகாரிலால் தெரியாது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, பீகாரிலால் வந்து தன்னுடைய குருநாதருக்கு பிரசாதம் சேவை பண்ணிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அவருடைய தட்டில் இந்த குட்டி குட்டி நாய்கள்லாம் சாப்பிட்டுருக்கும். அப்போ இவர் வந்து விரட்டி விட்டுருவார். நாய்கள்லாம் விரட்டி விட்டோன்னே பாபாஜி மகாராஜுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்போது அந்த குட்டிகள்லாம் சாப்பிடாமல் நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாபாஜி மகாராஜ் வந்து பிரசாதத்தை எடுத்துக்க மாட்டார். நீ போய் நாய்க்குட்டியெல்லாம் கூட்டின்னு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீகாரிலால் அனுப்புவார். இப்போ பீகாரிலால் போய் தேடி எல்லாம் குட்டி நாய்களையும் அங்கே அங்கேருந்து சாப்பிட்டுருந்த குட்டியை பக்கத்தில் விளையாண்டு குட்டி நாய்கள்லாம் கூட்டின்னு வருவார். அந்த குட்டி நாய்கள்லாம் வந்து சாப்பிட உடனே தான் மகாராஜ் சாப்பிடுவார். அப்போ பாபாஜி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாய்க்குட்டிகள் நீ சாதாரண நாய்க்குட்டின்னு நினைக்காத, இது வந்து புனித தாமத்தில் உள்ளது. மாயப்பூர் தாமத்தில் இருக்கிற நாய்க்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. தாமத்தில் உள்ள ஒரு ஜீவராசிகள் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய உதாரணத்து மூலமாக பாபாஜி மகாராஜ் நமக்கு காமிக்கிறார். ஜாய் ஸ்ரீ பாபாஜி மகாராஜ் கி ஜாய். ஸோ இப்படி பாபாஜி மகாராஜ் எல்லா ஜீவராசிகள் மேலும் கருணை உள்ளவர். அவர் தாமில் வசிக்கும் போது பிருந்தாவனத்திலையும் சரி நவதீபத்திலும் சரி அந்த தாம்வாசிகளுக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை கொடுப்பார். அப்போது பாபாஜி மகாராஜுக்காக வந்து நிறைய பேர் தட்சிணை கொடுப்பாங்க, அதை வந்து பீகாரிலால் சேமித்து வச்சுருப்பார். அப்போது ஒரு நாள் பாபாஜி மகாராஜ் பீகாரிலால்கிட்ட கேட்பார், பீகாரிலால் தட்சிணை பணம் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ பாபாஜி மகாராஜால் கண்ணை கொண்டு பார்க்க முடியாது, கண்களால் பார்க்க முடியாதனால அவர் கண்ணை முடிந்தா இருப்பார். அப்போ பீகாரிலால்கிட்ட கேட்பார், நமக்கு தட்சிணை எவ்வளோ வந்திருக்கு என்னுடைய தட்சிணை அப்படின்னு கேட்பார். அப்போ பீகாரில் என்ன சொல்லுவார்னா, எல்லா இவ்வளோ வந்திருக்குன்னு மகாராஜ் சொன்னால் மகாராஜ் எல்லாத்தையும் தானம் செய்திருவார் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜோடைய செலவுக்காக ஒரு 12 ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சிருவார். ஒரு கையில் வந்து 12 ரூபாய் ஒரு கையில் வச்சு மீதி எண்ணி மகாராஜ் இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லுவார். அப்போ பாபாஜி மகாராஜ் சொல்லுவார், இல்லையே 12 ரூபாய் நீ எடுத்து தனியாக வச்சிருக்கியே, ஏன் அப்படி வச்சிருக்கான்னு கேட்பார். அதை பார்த்தோன்னே பீகாரிலாலுக்கு ரொம்ப ஆச்சரியமாடும், ஏன்னா அது பாபாஜி மகாராஜனால பார்க்கவே முடியாது, எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த லீலை அவர் அதாவது அவர் வந்து ஆன்மீக குருங்கிற வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் வந்து அவருடைய புலன்கள்லாம் உன்னதமானது தெய்வீகமானதுங்கிறத பீகாரிலால் அந்த லீலை மூலமாக உணர்ந்தார். அப்போ பாபாஜி மாரா சொல்லுவார், இந்த கையில் வச்சிருக்கிற பணம் இருக்கு இல்லையா, தனியாக எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றாக்கிடு, மொத்தம் எவ்வளோ வருதுன்னு கேட்பார். மொத்தம் 200 ரூபா வருது மகாராஜ் சொல்வார். சரி, 200 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 200 ரூபாய்க்கு போய் ரசகுல்லா வாங்கிட்டு வாம்பார். ரசகுல்லா வாங்கிட்டு வந்து இந்த விருந்தாவனத்தில் உள்ள பசுக்களுக்கெல்லாம் கொடு, ஆனால் ஒரு கண்டிஷன், சகஜியாளுக்கு மட்டும், சகஜியாஸ்க்கு மட்டும் கொடுக்கவே கொடுக்காத. சகஜியர்கள் வந்து ரொம்ப கேவலமானவங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாது மகாபிரசாதம் சொல்வார். இந்த சகஜியானா ராதா கிருஷ்ணன் லீலைகளை வந்து வெறுமனே நகல் பண்ணி நடிக்கக்கூடியவங்க, அவங்க மேலே பாபாஜி மகாராஜுக்கு ரொம்ப கோபம். அதனால மகாபிரசாதம் வந்து பசுக்களுக்கு கொடுக்கணும், சகஜியாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு மகாராஜ் அந்த இடத்துல தன்னுடைய சிஷ்யருக்கு ஆணையிடுறார். எப்படி பாபாஜி மகாராஜ் எப்போவுமே வந்து மற்ற ஜீவராசிகள் மேலே நம் முன்பே பரிசுன்றது மாதிரி தாமத்தில் உள்ள எல்லா உயிர்வாளியிலும் அவர் வந்து அன்பு செலுத்தும் போது பசுக்கள் மேலே அவர் எவ்வளோ அன்பு இருக்குங்கிறத இந்த லீலை மூலமாக காமிச்சார். அப்புறம் அவருடைய லீலையில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லீலை வந்து சில பக்தி வினோத் தாக்குரர் 1880 விருந்தாவனம் வந்தார். அப்போ தான் முதல் அவர் பாபாஜி மாரா சந்தித்தார். அந்த டைமில் பக்தி வினோத் தாக்குரர் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியராக இருந்தார். அவருக்கும் நிறைய சவால்கள் இருந்தது. பக்தி வினோத் தாக்குரர் காலத்தில் 13 அபசம்பிரதாயங்கள், அவுலுகாஸ், பவுலுகாஸ், கௌரங்க நகிரி, சக்கி பகிரி, சகஜியா, ஸ்மார்த்த பிராமணா, ஜாதி கோஸ்தானி, இந்த மாதிரி நிறைய அபசம்பிரதாயங்கள், அதிகாரப்பூர்வம் இல்லாத வைஷ்ணவத்தை இழிவுபடுத்தக்கூடிய சம்பிரதாயங்கள் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான, ஒரு கடினமான ஒரு போராட்டம் பக்தி வினோத் தாக்குரர் மகாராஜுக்கு இருந்தது. அப்போது பக்தி வினோத் தாக்குரர் விருந்தாவனம் வந்திருந்தப்போ 1880 அப்போ அவர் அங்கே வந்து பாபாஜி மகாராஜ் சந்தித்தார். அப்போ பாபாஜி மகாராஜ் சந்தித்தோடனே பாபாஜி மகாராஜ் அவரோட அன்போடு வரவேற்று அவரை தழுவிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஹரிநாமத்தோடைய மகிமைகள், ஹரிநாம பிரச்சாரம் செய்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் அவருக்கு போதிக்கிறார். எப்படி கொஞ்ச நேரம் அவர் அங்கே தங்கிட்டு பக்தி வினோத் தாக்குரர் திரும்பவும் நவதீபம் வந்துடுறார். அதுக்கப்புறம் சில காலங்களில் பாபாஜி மகாராஜ் என்ன நினச்சாருன்னா, என்னுடைய உடலை வந்து நான் நவதீபத்தில் விடணும், விருந்தாவனத்தில் இருந்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அவர் நவதீபம் வந்துடுறார். அப்படி அவர் நவதீபத்தில் வந்து பர்தமான்கிற மாவட்டத்தில் தங்கியிருக்கார். அம்லாஜோரா அப்படிங்கிற நகரம், அம்லாஜோராங்கிற நகரத்தில் பர்தவான் மாவட்டத்தில் தங்கியிருந்தார். அப்பவும் பக்தி வினோத் தாக்குரர் அடிக்கடி அவர் சந்திக்க வருவார். அந்த சமயத்தில் பக்தி வினோத் தாக்குரர் வந்து அடிக்கடி ஒரு பர்தவானை சந்திக்க வரும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் நவதீபத்தில் குறிப்பேறினார். பாபாஜி மகாராஜ் வந்து 1893 கோலதீபத்திலேருந்து சுரபி குஞ்சுங்கிற இடத்துக்கு கோதுரம் தீப்புக்கு வந்தார். அப்போ அந்த இடத்துல அவருக்கு வந்து பஜன் குடீர் எதுவுமே கிடையாது, அவர் ஒரு மரத்துக்கடியில் தான் தங்கியிருந்தார். இப்போ அந்த சமயத்தில் இவருடைய சிஷ்யரான பீகாரிலாலும் பக்தி வினோத் தாக்குரும் சேர்ந்து கொஞ்சம் தட்சிணையெல்லாம் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பஜன் குடீர் மாதிரி அமைச்சாங்க. அது வந்து பக்தி வினோத் தாக்குரர் தான் அந்த சேவை பண்ணார். எப்படி பாபாஜி மகாராஜ் தங்கிறதுக்கு அறைகள்லாம் கட்டி கொடுத்து அவருடைய பக்தி தொண்டு செய்கிறதுக்கு பக்தி வினோத் தாக்குரும் அவருடைய சிஷ்யருமான பீகாரிலாலும் ரெண்டு பேரும் இந்த சேவையை செய்தாங்க. அதான் பாபாஜி மகாராஜ் இந்த சமயத்தில் பக்தி வினோத் தாக்குரருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரஸ்தலம்னு சொல்லி எதையதோ சொல்லிட்டு அதுக்காக பைசா பணம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் வந்து நவதீபத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரஸ்தலம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. ஸோ அதை வந்து பக்தி வினோத் தாக்குராலையும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒரு இடத்தை காமித்து இது சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்ச இடம்னு சொல்லிட்டு ஜனங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க, சரியான இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பக்தி வினோத் தாக்குரர் முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதுக்கு வந்து பாபாஜி மகாராஜோட உதவி நாடினார். அப்போ ஒரு சமயம் பக்தி வினோத் தாக்குரோட தெரிய வந்தது, இப்போ இருக்கக்கூடிய இடம் மாயப்பூரில் இப்போ கண்டுபிடிச்ச யோக பீட்டுங்கிற இடம் தான் வந்து அந்த காலத்தில் ஒரு முகலாய மன்னருடைய கையில் இருந்தது. முகலாயருடைய கையில் அந்த இடம் ஃபுல்லாக துளசிகள் நிறைந்த வனமாக இருந்தது. அப்போ பக்தி வினோத் தாக்குரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, இதுதான் உண்மையான மகாபிரபுடைய அவதார ஸ்தலமாக இருக்க முடியும் அப்படின்னு அதை உறுதிப்படுத்துறதுக்காக பாபாஜி மகாராஜ்ட வந்து கேட்பார். இந்த மாதிரி நான் ஒரு இடத்த பார்த்துருக்கேன், எனக்கு என்னமோ அதுதான் மகாபிரபுடைய லீலை செய்த இடமா இருக்கும்னு தோணுது, நான் நீங்களும் வந்து அதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாபாஜி மகாராஜ் கூப்பிடுவார். அந்த டைமில் பாபாஜி மகாராஜ் வந்து அவருடைய சிஷ்யர் பீகார்லால் கூடையில் வச்சுட்டு எடுத்துன்னு வர்றார். நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி பாபாஜி மகாராஜினால் கண்ணு திறந்து பார்க்க முடியாது, ரெண்டு இமைகளையும் கை கொண்டு தான் திறந்து பார்க்க முடியும். அவர் ரொம்ப குறுகி கூனி குறுகி உடல்லாம் வளைந்து போய் நடக்கவே முடியாமல் அந்த கூடையில் உட்காந்துருப்பார். அப்படி அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே, அந்த இப்போ இருக்கிற யோகப்பீடமான அந்த இடத்த வந்த உடனே பாபாஜி மகாராஜ் கூடையிலேருந்து எகிரி குதிச்சிடுவார். குதிச்சு ஹரிபோல் ஹரிபோல் ஜெய கௌரங்கா ஜெய கௌரங்கா அப்படின்னு சொன்னோடனே பக்தி வினோத் தாக்குரர் புரிஞ்சுக்கிறார், இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு உண்மையான அவதார ஸ்தலம்னு. எப்படி சைத்தன்ய மகாபிரபு லீலை செய்த உண்மையான இடம் வந்து ஜெகநாதாச பாபாஜி மகாராஜன் தான் நமக்கு உறுதியாக கண்டுபிடிச்சு தரப்பட்டது. இவர் அதே மாதிரி ரொம்ப சிரத்தையோட தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கக்கூடியவர். சில சமயங்களில் 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருந்துருவார், தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எப்படியும் எப்பவுமே பகவானுடைய நாமங்கள் ஓதிட்டு இருப்பார். சில சமயங்களில் அரிசியும் தயிரும் சேர்த்து, சாதமும் தயிரும் சேர்த்து பிரசாதமாக சாப்பிடுவார். சில சமயம் சாதம் நெய்யும் சேர்த்து பிரசாதமாக சாப்பிடுவார். ஆனால் கூடுமான வரைக்கும் தன்னுடைய நேரங்களை வந்து ஹரிபஜனில் தான் பயன்படுத்திகிட்டு இருப்பார். ஸோ இப்படி பாபாஜி மகாராஜ் விருந்தாவனத்தில் இருந்தப்போ இன்னும் சில லீலைகள் நடந்தது. அவர் ஒரு சமயம் விருந்தாவனத்தில் இருந்தப்போ கௌர்ணித்தாயர் விக்கிரகத்தை வழிபாடு செய்யணும்னு நினச்சார். அப்போது அவருடைய சிஷ்யர் பீகாரிலால் வந்து சில கொஞ்சம் தட்சிணையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கௌர்ணித்தாயர் விக்கிரகத்தை செய்வாங்க. அந்த விக்கிரகம் பார்க்க பார்க்க உருக்கிய பொன் நிறத்தில் தங்கத்தால் செய்தது மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமான விக்கிரகங்களை வந்து கௌர்ணித்தாயர் விக்கிரகங்களை வந்து பாபாஜி மகாராஜுக்கு செய்து கொடுப்பார் பீகாரிலால். பாபாஜி மகாராஜும் அதை ரொம்ப அன்போடு வழிபாடு பண்ணிட்டு இருப்பார். இப்படி அந்த கௌர்ணித்தாய் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளவு அற்புதமாக இருக்கும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே கவரக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு சமயம் சில கொள்ளையர்கள் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்படி வந்து உள்ள பொருட்களாக எடுத்துட்டு அந்த கௌர்ணித்தாயை பார்த்தோன்னே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ரெண்டு கௌர்ணித்தாய் விக்கிரகங்களும் தங்கம் போலவே இருந்து அப்போ இவங்க தங்கம்னு நினச்சினாங்க. அப்போ அதையும் எடுத்துகிட்டு அவங்க போகும்போது அந்த சமயம் விடிய ஆரம்பிச்சிடும். ஸோ விடிய காலையான ஜனங்கள்லாம் நடமாட்டம் ஆன வச்சோடனே கௌர்ணித்தாய் விக்கிரகத்தை அங்கேயே வச்சுட்டாங்கிறது ஓடிடுவாங்க. அப்போ பாபாஜி மகாராஜுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அப்போ இங்கே இருந்தால் இந்த விக்கிரகங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்காது, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த தொந்தரவு செய்வாங்க சொல்லிட்டு தன்னுடைய சிஷ்யரான பீகார்லால் கூப்பிட்டு இந்த விக்கிரகத்தை யார்ட்டையும் ஒப்படைக்க சொல்கிறார். இப்போ அந்த சமயத்தில் கோசாமினி மாதா அப்படின்னு ஒரு மாதாஜி இருந்தாங்க, ஒரு வைஷ்ணவி இருந்தாங்க. அவங்க வந்து காயஸ்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில், காயஸ்பூங்கிற கிராமம் மால்டாங்கிற மாவட்டத்தில் இருக்குது, நவதி இதில் மேற்கு வங்காளத்தில். அந்த இடத்துல அந்த மாதாஜியத்தை கொண்டு வந்து இந்த ரெண்டு விக்கிரகங்களையும் கௌர்ணித்தாய் விக்கிரகத்தையும் பீகார்லால் கொடுக்குறார். அந்த இடத்துக்கு இப்போ வந்து இப்போ அந்த விக்கிரகம் தோப்பபாடாங்கிற இடத்துல, கோபால் பாக்ங்கிற இடத்துல இருக்குது. இப்போ அந்த விக்கிரகத்துக்கு சோனார் கௌரான் பேர். சோனார்னா தங்கம், தங்க நிறத்தில் உள்ள கௌரங்கர் சோனார் கௌராங்கிற விக்கிரகம் இப்பவும் அந்த இடத்துல வழிபாடு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாபாஜி மாரா திரும்ப ஒரு நாள் விக்கிரக வழிபாடு செய்யணும்னு விரும்பினார். அப்போது அப்படி ஒரு விக்கிரக வழிபாடு செய்யணும்னு விரும்பும்போது ஒரு நாள் பீகாரிலால் வந்து விக்கிரகங்களுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விருந்தாவனத்தில் ஒரு விக்கிரகம் அவருக்கு கிடைக்கும். ஒரு வயலில், ஒரு நெல் வயலில் அந்த விக்கிரகம் வந்து 6 கரங்களில் சைத்தன்ய மகாபிரபு, சத்புஜ மகாபிரபு, 6 கரங்களில் சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து தீனு பாபாஜி அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவர், மணிப்பூரை சேர்ந்த வைஷ்ணவர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தது. அவர் மதுராவில் தங்கி ராதா குண்டத்தில் அந்த வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த விக்கிரகம் வந்து மறைஞ்சு போகும். அது வந்து இவருடைய பீகாரோடைய கைக்கு கிடைச்சிது, மகாபிரபு அவங்ககிட்ட வந்தாங்க. எப்படி அந்த சத்புஜ விக்கிரக கரங்கள் உள்ள சைத்தன்ய மகாபிரபு வந்து பாபாஜி மாராட்ட கொண்டு வந்து கொடுத்தார். பாபாஜி மாரா ரொம்ப அன்போடு அதை வழிபாடு பண்ணார். அவர் வந்து விருந்தாவனத்தில் சூரிய குண்டில் தங்கியிருந்தார். சூரிய குண்டுங்கிற இடத்துல அந்த சூரிய குண்டில் வந்து சத்புஜ விக்கிரகம் உள்ள மகாபிரபுவை அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாபாஜி என்ன பண்ணார்னா, விருந்தாவனம் விட்டு வரும்போது திரும்ப இந்த விக்கிரகத்தை யார்ட்டோ ஒப்படைக்கணும்னு நினச்சார். திரும்பவும் அதே கோசாமினி மாதாஜிட்டு இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த விக்கிரகம் நிதுவனத்தில் உள்ள அந்த சந்தில், நிதுவனம் போகக்கூடிய சந்தில் அந்த விக்கிரகம் இன்னும் வழிபாடு செய்யப்பட்டு இருக்கு. அதுவும் நம்ம அங்கே போனால் பார்க்கலாம், சைத்தன்யமாப்புள்ள சத்புஜ விக்கிரகம். இப்படி பாபாஜி மகாராஜ் விருந்தாவனத்தில் ஒரு சமயம் என்ன செய்வார்னா, தெரு கூட்டுற அந்த விருந்தாவனத்தில் ரோடு கூட்டுறவங்க, தெரு கூட்டுறவங்ககிட்ட வந்து ரொட்டி வாங்கி சாப்பிடுவார், அவங்ககிட்ட சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவார். அப்போ அங்குள்ள வைஷ்ணவர்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாயிடும். ஏன்னா அது பாபாஜி மகாராஜ் வந்து வைஷ்ணவர்லேயே ரொம்ப உயர்ந்தவராக இருக்கார், அவர் போய் தெரு கூட்டுறவட்ட போய் ரொட்டி வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டுருவாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, பாபாஜி நீங்கள் விருந்தாவனத்தில் வந்து வைஷ்ணவர்லேயே ரொம்ப உயர்ந்தவராக கருதப்படுறீங்க, நீங்கள் போய் இந்த மாதிரி தெரு கூட்டுறவன்ட்ட போய் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பாபாஜி மகாராஜ் நீங்கள் விருந்தாவனத்தில் உள்ளவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, விரஜவாசி விருந்தாவனம் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள் பட்ட இடம், விருந்தாவனத்தில் உள்ள தூசிகளை வந்து பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட தன் தலையில் வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க, எல்லாத்துல தேவர்கள் விருந்தாவனத்தில் ஒரு புல்லாக உத்தவர் போன்றவங்களாம் விருந்தாவனத்தில் ஒரு புல்லாக இருக்க கூட விரும்புனாங்க, அப்படிப்பட்ட விருந்தாவனத்தில் துளிகளை வந்து பாத தூசிகளை எப்போவுமே சுத்தம் செய்கிறவங்க, விருந்தாவனத்தை சுத்தம் பண்ணக்கூடியவங்க, அந்த பாத தூசி தூசியதால அங்கே பிறந்து அதில் வளர்ந்தவங்க, அதில் உருண்டு பிறந்தவங்க, அப்போ அவங்க எவ்வளோ பாக்கியசாலிகளாக இருக்கணும், அப்பேற்பட்டவங்கள்ட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ உன்னதமானது அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களாம் அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க. பாபாஜி மகாராஜ் எந்த உணர்வில் எந்த அளவுக்கு அந்த தாம்பாசிகள் மேலே மரியாதை வச்சுருந்தார், எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு வச்சுருந்தாருங்கிறது அப்போ தான் அங்கே உள்ளவங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஜெய் ஸ்ரீ பாபாஜி மகாராஜ் கி ஜெய் ஹோ. எப்படி பாபாஜி மகாராஜ் ஒரு சமயம் நவதீப்பில் இருந்தப்போ, அந்த சமயத்தில் சில பக்தி சித்தாந்த சசி தாக்குரர், பக்தினோத் தாக்குரருடைய புதல்வர் வந்து பக்தி சித்தாந்த சசி தாக்குரர். அப்போ அவருக்கு ஒரு 12 வயது இருக்கும். அந்த டைமில் தான் பக்தி சித்தாந்த சசி தாக்குரர் மிகப்பெரிய பண்டிதராக விளங்கினார். அவர் வந்து இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள் வான சாஸ்திரம்லாம் அவருக்கு தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ ஒரு நாள் பாபாஜி மகாராஜ் பக்தி சித்தாந்த சரசை தாக்குறத கூப்பிட்டு, நீ வந்து ஜோதிர்வாதம்லாம் தெரிஞ்சிருக்க நான் கேள்விப்பட்டேன், நீ வந்து நம்ம சம்பிரதாயத்தில் கௌடிய சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ நாள்காட்டி நீ தான் குறிக்கணும், வைஷ்ணவ நாள்காட்டி எனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி பாபாஜி மகாராஜ் கேட்டுட்டார். அப்போ அவருடைய வேண்டுகோள் பேரில் பக்தி வினோத ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜோடைய வேண்டுகோளில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நமக்கு வைஷ்ணவ நாள்காட்டி கொடுத்துருக்கார். என்னென்ன ஆச்சார், என்னென்ன நாட்டில் தோன்றினாங்க, மறைஞ்சாங்க, எப்பப்போ என்னென்ன உற்சவங்கள் வருது, இதெல்லாமே வந்து வைஷ்ணவ பஞ்சாங்க வைஷ்ணவ நாள்காட்டி வந்து பாபாஜியோட ஆசீர்வாதத்தில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நமக்காக வடிவமைச்சு கொடுத்தார். அதில் வந்து பாபாஜி ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவர் ஆசீர்வதிப்பார். ஸோ இப்படி பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் இவங்க எல்லாமே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு சமயம் நிறைய பேர் பாபாஜி மகாராஜ் நவதீபத்தில் இருந்தப்போ நிறைய பேர் அவர்கிட்ட வந்து தரிசனம் பண்ணுறதுக்காகவும் அவர்கிட்ட வந்து யாசகம் வாங்குறதுக்காகவும் வருவாங்க. பாபாஜி மகாராஜ் கையிலேருந்து யாசகம் வாங்கணும், அவர்கிட்ட பிக்ஷை வாங்கினா ரொம்ப நல்லது, அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாபாஜி மகாராஜ்கிட்ட வருவாங்க. உண்மையில் பாபாஜி மகாராஜுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்காது, சில சமயம் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். அப்படி கௌர ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் வந்து பாபாஜி மகாராஜ்கிட்ட யாசகம் கேட்கறதுக்காக வந்தார். ஆனால் பாபாஜி மகாராஜ் அவருக்கு ஒன்றும் கொடுக்க விரும்பலை. ஆனாலும் 3 நாள் தொடர்ந்து அவர் விரதம் இருப்பார், எதுவுமே சாப்பிடாமல் தூங்காமல் பாபாஜியோடைய டென்ட் கோட்டைக்கு முன்னாடி இருந்து 3 நாள் கடுமையான விரதம் இருப்பார். அதுக்கப்புறம் பாபாஜியோடைய விரதத்தை பார்த்து என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய உள்ளாடைய கிழிச்சு பாதி அந்த கௌப்பீனத்துடைய உள்ளாடைய பாதி கிழிச்சு கொண்டு தன்னுடைய சீடர்கிட்ட பீகார்லால்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்வார். அப்போ பீகார்லால் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறார். அப்போ அவர் என்ன அறிவுறுத்துறாருன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு சாதுவாக இருக்குன்னு விரும்புனா முதல்ல அவர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஒருத்தர் சாதுவாக இருக்க முயற்சிக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த லீலை மூலமாக பாபாஜி மகாராஜ் நமக்கு உணர்த்துறார். அதே மாதிரி அவர் விருந்தாவனத்தில் இருந்தப்போ நிறைய பேர் பாகவதம் பேசக்கூடியவங்க இருப்பாங்க. என்ன சொல்றதுன்னா, காசுக்காக, அதாவது என்ன சொல்றதுன்னா, பேருக்காக பாகவதம் பேசுறவங்க, பேருக்காக புகழுக்காக காசுக்காக பாகவதம் உபன்யாசம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்கள பாபாஜி மாதிரி என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசக்கூடியவங்கள விலை மாது, அதாவது இந்த விலை மாது மாதிரி அந்த இது நடத்தக்கூடியவங்க, அந்த விலை மாதுவோடைய இதை நடத்தக்கூடியவங்களுக்கு சமமானவங்க அவங்க, அவங்ககிட்ட இருந்து ஒருபோதும் பாகவதம் கேட்கக்கூடாது. அப்படி யாராவது அந்த வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசுகிறவர்கிட்ட இருந்து பாகவதம் கேட்டாங்கன்னா அவங்க பகவானுக்கும் பகவானி புனித நாமத்துக்கும் அபராதம் ஏற்படுத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அபராதத்தினால அவங்க வந்து நரக லோகத்துக்கு தான் போய் நரக வாழ்க்கை அனுபவிப்பாங்க அப்படின்னு பாபாஜி மாதிரி எச்சரிக்கிறார். ஒருபோதும் வந்து பக்தர் அல்லாதவங்ககிட்டையும் பேருக்காகவும் வயிற்று பிழைப்புக்காகவும் புகழுக்காகவும் பாகவதம் பேசுறவங்ககிட்ட இருந்து பாகவதம் கேட்கக்கூடாது அப்படின்னு மகாராஜ் வந்து நம்மளை எச்சரிக்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒருவேளை அவங்க அந்த மாதிரி வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசக்கூடியவங்க அவங்க உண்மையாலுமே அதுலேருந்து விடுபடணும்னு விரும்புனாங்கன்னா அவங்க அந்த முயற்சியை கைவிட்டுட்டு விருந்தாவனத்தில் உள்ள விரஜவாசிகளுக்கு ரொம்ப பணிவாக சேவைகள் பண்ணணும். விருந்தாவனத்தில் வாழ்ந்து அந்த விரஜவாசிகளுக்கு ரொம்ப பணிவோடையும் எளிமையான சேவைகள் பண்ணி ரொம்ப பணிவாக நடந்துக்கிட்டு தன்னை ஒரு ரொம்ப கீழையானவனாக நினச்சிக்கணும், நான் ரொம்ப கீழ்த்தனமானவன், நான் பெரிய அபராதம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்டு விரஜவாசிகளுக்கு சேவை பண்ணாதான் அவங்களுக்கு அதுலேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி பாபாஜி மகாராஜ் 32 வருஷம் நவதீபத்தில் வாழ்ந்து 147வது வயதில் அவர் இந்த உலகத்தில் லீலையை முடிச்சுட்டு திரும்ப போனார். 147வது வயதில் அவர் வந்து கிருஷ்ண லீலையில் ரசிக மஞ்சரின்னு சொல்லப்படுறாங்க. கிருஷ்ண லீலையில் ரசிக மஞ்சரியாக இருந்தவங்க தான் நம்ம கௌரலீலையில் சைத்திர மாப்பிடி இந்த இதில் இயக்கத்தில் வந்து பாபாஜி மகாராஜ் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ தோன்றி நம்மளை வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, நம்மளை வந்து ஹரிநாமத்தோடைய முக்கியத்துவத்தை போதிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினாங்க. கட்டுந்த ஜீவாத்துக்கள் ஜீவாத்மா நம்ம நம்மளை மாதிரி உள்ள இழிந்த நிலை ஆத்மாக்கள் மேலே உள்ள கருணையினால பகவான் வந்து தன்னுடைய நித்தியமான சேவைகளில் ஒருத்தையான ரசிகர் மஞ்சிரி இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படி பாபாஜி மகாராஜோடைய வைபவங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள்லாம் எல்லையற்றது. அவர் வந்து ஒரு உதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார். எப்படி ஒரு வைஷ்ணவர் பக்தி செய்யணும், எந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கணும், எந்த அளவுக்கு புலன்ப விஷயங்கள் வந்து விலகி இருக்கணும், எந்த அளவுக்கு ஹரிபஜனை செய்யணும், ஹரிநாமத்தில் முக்கியத்துவம் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காமிச்சார். அவருடைய இறுதி காலத்தில் நமக்கு சில போதனைகளை கொடுத்துருக்கார், அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பாபாஜி மகாராஜ் போதனைகள், அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு அவர் என்ன அறிவுறுத்தியிருக்காருன்னா, எப்போவுமே பெண்களுடைய சகவாசத்திலிருந்து விலகி இருக்கணும், பெண்களுடைய சகவாசம், பெண்களோடு சகவாசம் வச்சுருக்கிற ஆண்களோட, அதே மாதிரி பெண்களோட சகவாசம் வச்சுருக்கிற ஆண்களோட சங்க வச்சிருக்கிற ஆண்கள் கூட கூடி சகவாசம் வச்சுக்கூடாது, அது வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப இடையூறாக இருக்குன்னு சொல்கிறார். அது வந்து ஒருவருடைய ஹரிபஜனைக்கு ரொம்ப துன்பம் விளைவிக்கும்னு சொல்கிறார். அதே மாதிரி எப்போவுமே ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்னென்னா ஹரிநாமத்தை உச்சரிக்கிறது தான். ஹரிநாம மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த மகாமந்திரம் உச்சரிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம். அதுதான் நம்முடைய நம்ம அடைய வேண்டிய இறுதி இலக்கு. அதை அடையிறதுக்கு ஒருத்தர் தொடர்ந்து முயற்சிக்கணும், அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறார். தொடர்ந்து முயற்சிக்கணும், உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறார். கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரோட தன்னை ஆத்மாவோட அந்த உறுதி ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் வந்து எல்லா விதமான குற்றங்களையும் நம்ம மேலே உள்ள கருணையினால எல்லா விதமான குற்றங்களையும் நம்ம மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கருணை வாய்ந்தவர் சொல்கிறார். கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்கிறாருன்னா, பாபாஜி மகாராஜ் கிருஷ்ணர் வந்து நம்முடைய செயலை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் அளிப்பார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அப்படி கிடையாது. அவர் ரொம்ப கருணையோடு நமக்கு கருணையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம் மகாராஜ் சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு நீதிபதி மாதிரி ஒரு ஜீவாத்மா செய்யக்கூடிய புண்ணியத்துக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பலன் கொடுப்பார். அவர் வந்து ஒரு நீதிபதி மாதிரி இருந்தால் செய்வார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அப்படி இல்லை. மகாபிரபு வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஒரு ஜீவாத்மா எவ்வளவுப்பட்ட குற்றங்களை செய்தால் கூட அவன் ஹரிநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து அவன் வைஷ்ணவ அபராதம் பண்ணாமல் இருந்தான்னா மகாபிரபு அவனுக்கு உடனே கருணை கொடுத்துருவார். அதனால கிருஷ்ணரோட சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் சொல்கிறார். அப்போ மகாராஜ் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அதனால கிருஷ்ணருடைய நாமங்களை கீர்த்தனை செய்வதை விட ரொம்ப பிரயோஜனமானது மகாபிரபுடைய நாமங்களை கீர்த்தனை செய்கிறது, கௌர நாமங்களை கீர்த்தனம் செய்கிறது. இப்போ கௌரநாம கீர்த்தனம் என்னது, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா, இந்த மந்திரம் பஞ்சதத்துவ மந்திரம். இந்த நாமத்தை ஜபிக்கிறது ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்றது காட்டிலும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றார். அப்போ இந்த அதனாலதான் நம்ம ஒருவரையும் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றோம். அதனால பஞ்சதத்துவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்மளால ஹரிநாமத்தை தொடர்ந்து ஜபிக்க முடியாது. அதனால பஞ்சதத்துவ மந்திரத்தையும் நமக்கு அதுக்காக தான் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜா நமக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி பாபாஜி மகாராஜ் இறுதியாக என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தில் தோன்றினார், சைத்தன்ய மகாபிரபு வந்து கலியுகத்தில் தோன்றினார். அதனால நம்ம இப்போ கலியுகத்தில் இருக்கோம், கிருஷ்ணர் துவாபரத்தில் இருந்தார். நம்ம கலியுகத்தில் இருக்கிறதுனால நம்ம கலியுகத்தில் யார் வந்து நமக்கு முக்கியமாக ஹரிநாமத்தை கொடுத்தாங்களோ, கலியுகத்தில் யார் தோன்றினாங்களோ அவங்கள தான் நம்ம அவங்களோட நாமத்தை தான் பாடணும். அப்போ அதுக்கு பாபாஜி மகாராஜ் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, ஒரு அரசனை வழிபடுறாங்கன்னா எப்பவுமே ஜனங்க வந்து அப்போ இருக்கிற அரசனுடைய புகழ் பாடுவாங்க. முந்தைய அரசர்களை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ என்ன அரசர் ராஜா இருக்காரோ அவருடைய புகழ் தானே பாடுவாங்க. அந்த மாதிரி கலியுகத்தில் நமக்காக மகாபிரபு கருணையோடு தோன்றினார். அதனால கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்கிறத விட கௌர நாமம் ஜெய சச்சி நந்தன கௌர ஹரி ஜெய சச்சி நந்தன கௌர ஹரி அப்படின்னு ஒருத்தர் சைத்தன்யமா அப்படி நாமங்களையும் தொடர்ந்து பாடணும் அப்படின்னு நமக்கு பாபாஜி மகாராஜ் வலியுறுத்துறார். நம்முடைய கீர்த்தனங்களில் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுறது மட்டும் இல்லாமல் மகாபிரபுடைய நாமங்களை நம்ம அடிக்கடி பாடணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அவருடைய இறுதியான போதனைகள். இப்போ எப்படி பாபாஜி மகாராஜ் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமான போதனைகள் கொடுத்துருக்கார். அதில் நமக்கு சாரமாக பார்த்தது வந்து தொடர்ந்து ஒருத்தர் வந்து விடாமுயற்சியோட உறுதியாக ஹரிநாமத்தை ஓதிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய போதனைகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம அவருடைய மறைவு தினமாக இருக்கிறதுனா அவருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திப்போம். நம்ம தொடர்ந்து ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும், ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து ஆச்சாரியருக்கு சேவை பண்ணணும், முந்தைய ஆசிரியருடைய கருணை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முந்தைய ஆசிரியருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு இன்னும் பக்தி தோன்றல முன்னேற்றம் வரும். அதனால் நீங்கள் அவருடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். जय श्री जगन्नाथदास बाबा जी महाराज की जय हो। हरे कृष्णा, நம்ம இப்போ ஜெகநாதாஸ் பாபாஜி மாரவுடைய வைபவங்களையும் லீலைகளையும் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அவருடைய சிஷ்யரான பீகாரிலால் வந்து அவ்வளவு படிக்காதவர், ஆனால் அவரை ஒரு நாள் கௌருக்கு ஜெகநாதாஸ் பாபாஜி மாரவர் சைத்தன்ய சரிதாவும் வாசிக்க சொல்லுவார். இப்போ ஒரு சிலர் குருதேவ் எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன், நீ சைத்தன்ய சரிதாவும் வாசின்னு சொல்லுவார். இப்போ சைத்தன்ய சரிதாவும் எடுத்துகிட்டு வந்தோடனே என்னுடைய குருமனுடைய உட்காந்து அவ்வளோ அழகாக இப்போ குருவோட கண்ணு இருந்தால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கைய தீகிரின் எத்திருப்பாத்த முகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரினம். இப்போ ஆன்மீக குருடைய கண்ணு இருந்தால் எப்பேற்பட்டவங்க கூட பக்குவம் அடைய முடியுங்கிறத இந்த லீலை மூலமாக காமிச்சார். இப்போ பீகாரிலால் அன்று ரொம்ப அற்புதமாக சைத்தன்ய சரிதம் வாசிக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி ஒரு சமயம் பீகாரிலால் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப வேதனை பார்த்தாங்க, கஷ்டப்பட்டு இருப்பார். இப்போ பாபாஜி மேலே பக்கத்தில் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு ஹரிநாமத்தை பாடுவார். அப்படி ஹரிநாமத்தை ஓதினோடனே கொஞ்ச நேரத்திலே பீகாரிலால் குணமடைஞ்சு எந்திரிச்சு பாபாஜி மகாராஜ் கைங்கரியம் பண்ணுவார். ஜாய் ஸ்ரீ பாபாஜி மகாராஜ் கி ஜெய ஹோ. இந்த மாதிரி ஒரு சமயம் பக்தி உணவு தாக்குடைய புதல்வரும் உடல்நிலை சரியில்லாமல் ஆடுவார். அப்போது யோக பீட்டில் பாபாஜி மகாராஜ் இருந்தார். அப்போது தன்னுடைய புதல்வர் உடல்நிலை சரியில்லாதவரை பாபாஜி மகாராஜ் சந்திக்க வந்து அன்றைக்கும் அவர் வந்து ஹரிநாமத்தை ஓதுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இப்படி பாபாஜி மகாராஜுடைய தூய்மையினால் அந்த ஹரிநாமத்தை கேட்ட உடனே அந்த குழந்தை வந்து உடனே எந்திரிச்சு ஹரிநாமத்தை ஓத ஆரம்பிச்சிருவார். ஜெய ஸ்ரீ பாபாஜி மகாராஜ் கி ஜெய ஹோ.